தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நாம் சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மாதத்தின் இந்த கடைசி நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீர் இம்மற்றும் போதுமானவராயிருந்து எங்களை வழிநடத்தி வருகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். உம்முடைய வல்லமை எங்களில் கிரியை செய்யட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus the Christ. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒருவேளை சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் கடந்து செல்வோம். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை எப்படிப்பட்டதாக இருந்தது, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். We just want to see how the early church was and how the reason or the modern church is. ஒருவேளை ஆதி திருச்சபைக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது, அல்லது ஆதி திருச்சபையில் இருந்தவைகளில் நம்மிடத்தில் எது இல்லை என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். What all they had in the early church and what we don't have it. Or what are the things we have to have in our church? நம்முடைய திருச்சபையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தேவை என்பதை அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தின் அடிச்சுவடுகளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபை என்று சொன்ன உடனே நமக்கு நன்றாக தெரியும் அந்த திருச்சபைக்கு என்ன இல்லை. இதே போல ஒரு பெரிய கட்டிடம் இல்லை, ஒரு குருவானவர் இல்லை, முழுவதுமாய் அச்சடிக்கப்பட்ட வேத புத்தகம் இல்லை, பாடல் பாடுவதற்குரிய பாடல் புத்தகங்கள் இல்லை, எல்லா விதமான கருவிகளை இசைப்பதற்குரிய அந்த சூழ்நிலை இல்லை, ஆராதிப்பதற்கு ஒரு தெளிவான இடமும் இல்லை. இன்றைக்கு இங்கதான் ஆராதிப்பார்கள் என்று கூட யாருக்கும் தெரியாது. If you think of the early church, they don't have or they didn't have the proper building or the printed scripture portions or printed song books or ordained or who can lead the service or the authorized person to lead the congregation. ஒருவேளை ஆதி திருச்சபையில் எதுவுமே இல்லை. மக்கள் அங்கங்க கூடுவார்கள், கொஞ்ச நேரம் ஜெபிப்பார்கள், தேவனை துதித்து பாடுவார்கள், அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். They used to get together and sing some songs and pray for some time and whatever they experienced in their life they used to share it. இதுதான் ஆதி திருச்சபை. ஆனா மாடர்ன் திருச்சபை எப்படி இருக்கிறது? If you look at the modern church, we have a big buildings and we have order of service and we have song book and we have music system. ஒருவேளை நம்மிடத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்ல தெளிவாக கட்டப்பட்ட ஆலய கூடங்கள், ஆராதனை முறைகள், ஆராதனை குறித்த தெளிவான அர்த்தங்கள், முழுவதும் அச்சடிக்கப்பட்ட வேத புத்தகம் என்று நாம் அடுக்கி கொண்டே போகலாம். ஆனால் ஆதி திருச்சபை, அங்கே ஆதி திருச்சபை மக்களை யாருமே எதிர்க்க முடியாமல் இருந்தது. No one could face them. ஆனால் இன்றைய திருச்சபை எப்படி இருக்கிறது? இன்றைய திருச்சபை சமுதாயத்தின் நடப்புகள் எல்லாம் திருச்சபைக்குள் வருகிறது. சமுதாயத்திலே காணப்படுகிற காரியங்கள் வேகமாய் திருச்சபைக்குள் பரவிவிடுகிறது. இன்னும் கேட்டால் உலகம் திருச்சபைக்குள் வந்துவிட்டது. திருச்சபை உலகத்திற்குள் போக அங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் பார்க்கிறோம். பெரிய மாணவர்களே, நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், ஏன் இந்த திருச்சபை, ஏன் why the modern church is not like early church, ஏன் ஆரம்ப கால திருச்சபையை போல இந்த நாட்களில் திருச்சபை இல்லை? ஒருவேளை இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம். இட்ஸ் a big question and it's a big challenge for each one of us. இன்னைக்கு நமக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச். வேதம் சொல்றது பாருங்க, ஆதி திருச்சபை எப்படி இருந்ததாம். ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, 6வது அதிகாரம் அப்போஸ்தலர் 10வது வசனம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. Many questioned
ஸ்டேபன் ஸ்டீபன் பட் நோ ஒன் குட் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் ஹிம் அவனுக்கு எதிர்த்து ஒருவரும் நிற்க முடியவில்லை. என்ன காரணம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்று சொன்னால், 6வது அதிகாரம் நமக்கு சுருக்கமாய் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. முதல் 2 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம் இந்த ஏர்லி சர்ச் எப்படி இருந்தது என்று சொன்னால், everyone understood their mission in the church. ஒவ்வொருவரும் தங்களுக்கு உரிய பங்கை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அங்க என்ன நடந்தது? ஆலயத்தில் தினம் தினம் மக்கள் கூடிக்கொண்டே வருகிறார்கள். கூட்டம் அதிகமான பொழுது அங்கு சீடர்களால் எல்லாரையும் கவனிக்க முடியவில்லை. ஏழை எளியவர்கள் எல்லாம் கைவிடப்படுகிறார்கள். அவர்கள் சரியாக அங்கே நடத்தப்பட அங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தவுடன் சபை மக்கள் எழுந்து வந்து சொல்லுகிறார்கள், இப்ப நம்ம என்ன செய்வோம்? அப்போ வேலை அங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அப்படி பிரித்து கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார் பாருங்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் திருச்சபையின் பலவித பணிகளை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். God has given different task in our hands. ஒரே ஒரு காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன என்பதை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது அதை செயல்படுத்த வேண்டும். The first thing I have to understand what type of work it's given in my hands. இந்த திருச்சபையிலே, ஆண்டவருடைய திருச்சபையிலே தேவன் எனக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அதை தான் மிக அழகாக சொல்லுவார். கொரிந்து திருச்சபைக்கு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்கிறார். அங்கே திருச்சபை என்பது பலருடைய இன்வால்மெண்ட், many involve themselves and make God become top of everything. எல்லாரும் ஒன்றிணைந்து தேவனை உன்னதமான நிலைக்கு அல்லது தேவனுடைய திருவுல சித்தத்தை செய்வதாகும். அப்ப ஆதி திருச்சபையில என்ன என்ன நடந்தது என்று சொன்னால், people understood their task in the church. தங்களுடைய பணியை ஒவ்வொருவரும் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அநேக திருச்சபைகள் ஏன் மூடப்படுகிறது? ஏன் இன்றைக்கு திருச்சபைகளில் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறார் என்று சொன்னால், இட் இஸ் நாட் a mistake of God's side. கடவுளுடைய பக்கம் குறையில்லை, பட் கடவுள் பொறுப்பை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறாரே, அந்த பொறுப்பை நாம் செய்ய தவறுகிற பொழுது திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாய் அதனுடைய அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சியை அது கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்து போடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, we have to realize our position in order to fulfill the work of God. ஒருவேளை நாம் நம்முடைய காரியங்களை நாம் செய்ய தவறுகிற பொழுது, இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல கலவரங்கள், பலவிதமான பிரச்சனைகள். காரணம் என்ன? யாருக்கு எந்த வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலை செய்ய தவறுவதனாலும், அல்லது இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இன்னொருவர் செய்ய முயற்சி செய்வதாலும் இன்றைக்கு என்ன நடக்குது என்று சொன்னால், ஒருவேளை திருச்சபையினுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாய் மாறிவிட்டது. பட் இன் தி ஏர்லி சர்ச், வை இட் வாஸ் எ கிரேட் சர்ச், ஏன் ஆதி திருச்சபை ஒரு வைராக்கியமான திருச்சபையாக இருந்தது என்று சொன்னால், everyone understood their task. அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உணர்ந்து செயல்பட்டார்கள். இரண்டாவது காரியம் இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிறோம், ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்று சொன்னால், someone can read Acts chapter 6 verse 3. போதும். இரண்டாவது காரியம் அங்க என்ன நடந்தது என்று சொன்னால், இண்டிவிஜுவல் ஹேட் காட்லி குவாலிட்டிஸ். ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவனுடைய குணாதிசயங்களை பெற்றிருந்தார்கள். இவன் God has given different qualities, godly qualities to each and every one of us. ஒவ்வொருவருக்கும் தேவன் பல்வேறு தாளந்துகளை தந்திருக்கிறார். இந்த திருச்சபை எப்படிப்பட்ட மக்களால் இருந்ததுன்னு கேட்டாங்க, பாத்தீங்கன்னா 3 காரியம் சொல்லப்படுகிறது. First thing, they had the spirit of God, பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார்கள். இரண்டாவது காரியம், they had godly wisdom, தேவனுக்குரிய ஞானம் பெற்றிருந்தார்கள். மூன்றாவது காரியம், they had great testimony, அவருடைய வாழ்க்கை நடைமுறை ஒரு உன்னதமான சூழ்நிலைக்குள்ளாக இருந்தது. பிரியமானவர்களை இந்த யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே. Now we say that we are part of the church. Do we have these qualities in our life? இப்படிப்பட்ட குணாதிசயங்களை இன்றைக்கு உள்ள திருச்சபை தேடிக்கொண்டிருக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை திருச்சபை மக்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தேடுகிறார். Do we have filled by the Holy Spirit? Do we have godly wisdom? Godly wisdom is nothing but the word of God. Do we have great testimony? வேத வசனம் நம்மில் நடைமுறைப்படுத்துவதுதான் சாட்சி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபை ஒவ்வொரு தனி நபரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், each individual had the qualities what God wanted. பிரியமானவர்களே, இன்னைக்கு மாடர்ன் திருச்சபை எப்படி இருக்கிறது? How we select a person for some post in the church? திருச்சபையில் ஒரு பணிவிடைக்காக நாம் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறோம், அல்லது திருச்சபை மக்களை நாம் எப்படி இருக்க விரும்புகிறோம்? Today we have everything in our life. நம்மிடத்துல நிறைய படிப்பு இருக்கிறது. We have capacity, strength, but do we have the qualities what God wants us? கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற குணங்கள் இருக்கிறதா? ஆதி திருச்சபையில் உள்ளவர்கள் அதை பெற்றிருந்தார்கள். பிசுகள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்திருந்தார்கள். இது என்னுடைய வேலை, இது நான் செய்ய வேண்டிய வேலை, இதை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்திருந்தார் என்று சொல்லி. இரண்டாவது காரியம், அவர்கள் தேவனுடைய கிருபைகளை அவர்கள் எப்படி அனுபவித்தார் என்று சொன்னால், தேவன் தங்களுக்கு தந்தவைகளை அவர்கள் என்ன செய்தார்கள், அனுபவிக்கிறவர்களா இருந்தாங்க. மூன்றாவது காரியம், we see the same verse 3 and 4. Someone can read Acts chapter 6 verse 3 and 4. பிரியமானவர்களே, மூன்றாவது காரியம், ஆதி திருச்சபையில் காணப்பட்ட குணம் என்னவென்று சொன்னால், they care the need of others. எப்படிப்பட்ட காரியம்? முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே அன்றாட விசாரணையில் அநேகர் விதவைகள் அங்கே விசாரிக்கப்படவில்லை என்பது ஒரு தேவை. இன்னொரு பக்கம் அங்கு தேவை என்னவென்று சொன்னால், they were in need of prayer and they were in need of preaching. மூன்று காரியமும் அங்கு என்ன செய்யப்பட வேண்டும், நடக்க வேண்டும். இந்த மூன்றுமே ஒரு தனி மனிதனுக்கு தேவை என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள், புரிந்து கொண்டு அதிலே அதிகமாய் நேரத்தை செலவிட்டார்கள். ஒரு கூட்டம் மற்றவர்களுக்கு தேவையான உதவி செய்கிறார்கள், ஒரு கூட்டம் ஜெபிக்கிறார்கள், ஒரு கூட்டம் பிரசங்கிக்கிறார்கள். There were three different group of people. They were taking care of the need of the people. திருச்சபை என்பது ஏதோ ஒரு மூடப்பட்ட ஒரு கதவுகளுக்கு உள்ளாக இருக்கின்ற ஒரு அழகான ஒரு என்ன செய்யறது, பார்வைக்கு உரிய இடம் அல்ல. மாறாக கதவுகளை துறந்து வெளியே சென்று மற்றவர்களுக்கு உள்ளாக கிறிஸ்துவை கொண்டு வருகிற ஒரு நிலைதான் திருச்சபை. இந்த ஆதி திருச்சபை என்ன செய்கிறாங்க பாருங்க, அவர்கள் மற்றவர்களை குறித்து கரிசனை உடையவர்களாக இருந்தார்கள். They care others. ஒருவேளை ஒரு நல்ல திருச்சபை என்பது திருச்சபைக்கு உள்ளாக இருக்கிற ஒருவரை ஒருவர் கரிசனையோடு ஏற்றுக்கொள்ளுவதும், திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைதான் ஒரு தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற திருச்சபை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, we care about the spiritual things and many times we fail to care about the physical things. But the physical and the spiritual, it goes by hand in hand. ரெண்டுமே அது தொடர்ந்து செய்ய வேண்டும். அதனால தான் ஆரம்ப காலத்தில் மேலை நாட்டு மிஷினரிகள் எல்லாம் நம்ம ஊருக்கு வந்த பொழுது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவருடைய சுவிசேஷம் இப்படி சொல்லுவாங்க, மூன்று எஸ், எஸ் 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 என்று சொல்லுவார்கள். அர்த்தம் சொல்லுவாங்க, முதலாவது சோப், ரெண்டாவது சூப், மூன்றாவது சால்வேஷன். முதலாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, அவனுக்கு சோப் வேணும் சரீரம் சுத்தமாவதற்கு. ரெண்டாவது என்ன வேணும், சூப் வேணும் அவன் சரீரம் பலப்படுவதற்கு. மூன்றாவது அவனுக்கு என்ன வேணும், எஸ் சால்வேஷன், நித்திய வாழ்விற்குள் பிரவேசிப்பதற்கு. ஒருவேளை பிரியமானவர்களே, ஆதி திருச்சபை அதைதான் தங்கள் வாழ்க்கையின் மையமாய் வைத்திருந்தார்கள். மற்றவர்களை அவர்கள் அன்போடு விசாரிக்கவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவளுக்கு நல் உபதேசம் சொல்லுவதும். இன்றைக்கு பிரியமானவர்களே, அநேக திருச்சபைகள் தங்களுடைய எல்லைகளை சுருக்கி கொண்டார்கள், ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாய் வந்து விட்டார்கள். தே ஆர் நாட் ரெடி டு மூவ் அவுட்வர்ட், தே ஆர் நாட் ரெடி டு மிஷினரிகளை தாங்க மனதில்லை, கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய மனதில்லை, அல்லது கைவிடப்பட்டவர்களை குறித்த ஒரு கரிசனை இல்லை. ஆனால் ஆரம்ப திருச்சபை எப்படி இருந்தது? தே அவங்க விசாரிக்கவும் செய்தார்கள், ஜெபிக்கவும் செய்தார்கள், பிரசங்கிக்கவும் செய்தார்கள். திஸ் ஆல் பார்ட் ஆஃப் த மிஷன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால என்ன நடந்ததாம்? ஏழாவது வசனம் சொல்லுது பாருங்க, தேவ வசனம் விருத்தி அடைந்து சீடருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. Because of the things what they had in their church, automatically the church grew and people started flowing in the church. நிறைய பேர் அவங்க திருச்சபைக்குள்ள வந்துட்டாங்க. இந்த எருசலேம் திருச்சபை எப்படி இருந்தது? தேவ சமூகத்தில் காத்திருப்பார்கள், தேவ சமூகத்தில் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனை வெளியே உலகத்திற்கு எடுத்து சென்றவர்கள், வைராக்கியமாய் தேவனுக்காக நின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆதி திருச்சபை எப்படி இருந்தது? They care the need of others. எனவே அவங்க எப்படி மாறினார்கள் என்று சொன்னால், பத்தாவது வசனம் 9-10 வசனத்தில் சொல்லுது, They become strong church. ஒரு பலனுள்ள திருச்சபை. சாதாரணமா யாரும் அவளை ஏமாற்ற முடியாது, சாதாரணமா அவர்களை என்ன செய்ய முடியவில்லை, அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. Because no one could stand against, because they were standing on God's plan. Each individual was strong. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு பலன் உள்ளவன். காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தனி மனிதனும் தேவனோடு கூட நிலைத்திருந்தான், தேவனுடைய சித்தத்திற்காக எதையும் செய்ய துணிந்திருந்தான். That's why we read in the history, there were a lot of people, they died for God. கடவுளுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். Because அவங்களுடைய விசுவாசம், அதை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம், ஸ்தேபான் வாழ்க்கையில பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசத்திலும் அவனுடைய வல்லமையில நிறைந்தவனாய் இருந்தான். He was filled with faith and God's strength. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, they became very strong. இன்றைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தனி மனிதனும் தேவனை சார்ந்து நிற்கும் பொழுது அவனை பலன் உள்ளவனாகவும், தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது தேவ பலனை இழந்தவனாக ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற திருச்சபை பலனுள்ள திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், It is in our hand. We have to stand with God. கடவுளோடு நிற்க வேண்டும். We have to be very strong in faith and God's power. ஒரு அருமையான ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு நல்ல வைராக்கியமான கடவுளை நம்புகிற மனிதன். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரத்தில் ஒரு பிசாசு இருக்கிறது என்று சொல்லி ஊரெல்லாம் பேச்சு பரவியது. பரவினவுடன் தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆலமரத்துக்கு வந்து பூஜை பண்ணுவதும் அந்த ஆலமரத்தை சுற்றி பார்ப்பதுமாய் இருந்தார்கள். இதை பார்த்த அந்த மனிதனுக்கு ரொம்ப மனதுக்குள்ள ஒரு பெரிய பாரம். என்னடா, ஒரு மரத்தை சுற்றிலும் இவ்வளவு பெரும் கூட்டம் போய் தினம் தினம் சுற்றுகிறார்களே, இந்த மரத்தை நாளைக்கு நான் வெட்டி சாய்த்து விடுவேன் என்று சொல்லி கையில ஒரு பெரிய கோடாலி எடுத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையிலே போய் அந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தான். உடனே மரத்துல இருந்த அந்த பிசாசு அவங்கிட்ட பேச ஆரம்பித்தது, தயவு செஞ்சு இந்த மரத்தை வெட்டிடாத, ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி வராங்க, நான் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன், என்னை விட்டுடுன்னு சொல்லி இந்த மனிதன் சொன்னான். இல்ல, முடியே முடியாது, நான் வெட்டி சாய்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாய் பேசினான். பேசி ரெண்டு பேருக்கும், அந்த பிசாசுக்கும் அவனுக்கும் சண்டை நடந்தது. சண்டையில அந்த பிசாசு தோற்று போய்விட்டது. தோற்று போன அந்த பிசாசு சொல்லிச்சு, தயவு செஞ்சு இந்த மரத்தை நீ வெட்டிடாத, உனக்கு என்ன வேணாலும் கேளு, உனக்கு வேணுமா ஒரு மூட்டை தங்கத்தை நான் அங்க வைத்திருக்கிறேன், அதை கொண்டு போய் நீ வித்து என்ன செய், நீ வாழ்ந்து விடுன்னு. கொஞ்ச நேரம் அவன் யோசித்து பார்த்தான். சரி, இப்ப இந்த மரத்தை வெட்ட வேணாம், ஒரு மூட்டை தங்கம் கிடைத்தது என்று சொல்லி தங்கத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிட்டான். போனவன் கொஞ்சம் கொஞ்சமாய் தங்கத்தை வித்து வித்து சாப்பிட ஆரம்பித்தான். ஒரு வருடம் ஆகிவிட்டது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷம் அவன் நினைச்சதெல்லாம் முடிச்சிட்டான். ஒரு வருஷத்துக்கு பிறகு தங்கம் முடிஞ்சு போச்சு. இப்ப நினைச்சான், திரும்ப கையில என்ன எடுத்தான், மரத்தை வெட்டிடலாம், போனா எப்படியும் பிசாசு சண்டைக்கு வரும், இன்னொரு மூட்டை தங்கம் கிடைச்சிட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி என்ன பண்ணா, வேகமா கையில அந்த வெட்டுகிற கோளாறை எடுத்துக்கொண்டு மரத்தை நோக்கி நடந்தான். போய் அதே போல வெட்ட ஆரம்பித்தான். பிசாசு சொல்லிச்சு, எப்பா எப்ப என்ன வெட்டாத, விட்டுன்னு சொல்லிச்சு. இல்ல நான் வெட்டி விடுவேன். இப்ப பிசாசுக்கும் அவனுக்கும் சண்டை வந்தது. சண்டை வந்ததுல கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பிசாசு ஜெயிச்சுட்டா, இவன் தோத்துட்டான். இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு வருஷத்துக்கு முன்ன நான் உங்ககிட்ட சண்டை போட வந்தேன், அன்னைக்கு நீ தோத்து போன, ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் வந்திருக்கேன், இப்ப நான் தோத்து போன என்ன காரணம்? அப்ப அந்த பிசாசு சொல்லிச்சு, ஒரு வருடத்திற்கு முன்ன நீ என்கிட்ட சண்டை போட வரும்போது நீ தேவனுக்காக வைராக்கியமாய் வந்தாய், இப்ப நீ எதுக்காக என்கிட்ட வந்திருக்க தெரியுமா? இன்னொரு மூட்டை தங்கம் கிடைக்கும்னு வந்திருக்க. நீ என்னைக்கு உனக்குள்ள இந்த பொருளுக்காக நீ என்ன என்கிட்ட சண்டை போட வந்தியோ, அன்றைக்கே உன் பலன் உன்னை விட்டு போய்விட்டது. பிரியமானவர்களே, ஒருவேளை இது ஒரு கதையாக இருக்கலாம். ஆதி திருச்சபை தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றபடியினால் அவர்களை யாருமே எதிர்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைய திருச்சபைகள் தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்கிறார்களா, அல்லது எதற்காக திருச்சபைகள் நின்று கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஒருவேளை உலக ஆதாயத்திற்காக அல்லது அற்பமான உலக லாபத்திற்காக ஒரு மனிதன் தேவனோடு நிற்பான் என்று சொன்னால் அவன் பிசாசை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் தேவனோடு வைராக்கியமாய் நிற்கும் பொழுது we can win with anybody, யாரை வேண்டும் என்றாலும் நாம் என்ன செய்யலாம், யுத்தம் செய்து வேண்டி விடலாம். இந்த வேதம் வசனம் சொல்கிறது பாருங்க, கடைசியை நம்ம வாசித்து முடிக்கலாம். 10வது வசனம், Acts chapter 6 verse 10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. No one could fight against and win. அந்த ஆதி திருச்சபை எப்படி இருந்ததுன்னா பெலனா இருந்தது. காரணம், கிறிஸ்துவில் அவர்கள் அதிகமாய் நாட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். நாமும் பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உணர்வோம். கர்த்தர் நமக்கு என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். ஆண்டவர் தந்திருக்கிற உன்னதமான குணாதிசயங்களை தரித்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை, கேர் அபவுட் அதர்ஸ் ஹூ ஆர் இன் நீட், நீ தேவை உள்ளவர்களோடு கூட நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக லெட் அஸ் பி ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் விசுவாசத்திலும் வல்லமையில் நாம் பலப்படுவோம். நம்மையும் கர்த்தர் ஆதி திருச்சபை போல ஒரு பலனுள்ள திருச்சபையாக மாற்றுவார். அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.